إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் அமல்களிலே அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அல்லாஹனுடைய தூய்மையான மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு சிறந்த ஒரு அமலுக்காக இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கோம். அல்லாஹுடைய அந்த தூய்மையான மார்க்கத்தை ஏன் நாங்கள் விளங்கணும், அதன்படி நடக்கணும்னு சொல்லி சொன்னால், நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில் எங்களுக்கு சுவர்க்கம் நரகத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த மார்க்கம் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம்தான் வாழப்போம். நீடித்து தொடர்ந்து எங்களுக்கு எந்த ஒரு மரணமும் இல்லாமல் நாங்கள் வாழப்போவது இல்லை. அப்போ அன்னளவாக எங்களுடைய வாழ்க்கையில காலம் எந்த அளவுன்னு சொல்லி சொன்னால் ஒரு 60-70 வருடங்கள், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை. இடையில மன்னர வாழ்க்கை ஒன்று வருது, அதுக்கு பிறகு மறுமை வாழ்க்கை. அப்ப அந்த மறுமை வாழ்க்கையை பொறுத்தவரையில் அது நிரந்தரமானது, அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. அதனாலதான் அல்லாஹு தஆலா ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதில் அவங்க நிரந்தரமாக என்றென்றுமே தங்கி விடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப இந்த உலகத்துல நாங்கள் எப்படியும் வாழ்ந்துட்டு போயிடலாம். 60-70 வருடம் நாங்கள் ஒரு ஏழையாக வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு பணக்காரனாக வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படி வாழ்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு எங்களை வாழ்க்க முடியும். ஆனால் மறுமையை பொறுத்தவரையில் அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் வந்து நாங்கள் சுவனத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பில் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ளும். அப்போ ரெண்டு வாழ்க்கை தான் மறுமையில் இருக்குது, ஒன்றும் நரக வாழ்க்கை, இன்னொன்று சொர்க்க வாழ்க்கை, இடையில வேற ஒன்றும் இல்லை. அப்ப இந்த சொர்க்க வாழ்க்கையை பொறுத்தவரையில் அது வர்ணிக்க முடியாத அளவுக்கு கூடுதலான இன்பத்தை அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்தில் எங்களுக்கு தயாரித்து வச்சிருக்கிறோம். அவர் சுருக்கமாக சொன்னதாக இருந்தால், அந்த சொர்க்கத்தை எந்த ஒரு கண்ணும் கண்டதில்லை, எந்த ஒரு காதும் அதை பற்றி செவியேற்றதில்லை, அதே போல எந்த ஒரு உள்ளத்திலும் சொர்க்கன்னா இப்படித்தான் இருக்கும்னு ஒரு கற்பனை கூட செய்ய முடியாது. அப்ப அப்படியான ஒரு சொர்க்கத்தை தான் அல்லாஹு தஆலா என்னுடைய சாலிகான நல்ல அடியார்களுக்கு தயார் செய்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன. அதை பற்றி அல்லாஹ் அல்குர்ஆன்ல எவ்வளவோ வர்ணனைகளை சொன்ன. இன்னைக்கு நாங்கள் உலகத்தில் பயனிருக்கிற மாதிரி, கவலைப்படுற மாதிரி, நோய்வாய்ப்படுற மாதிரி, ஏன்னா யாராவது சரி எங்களை ஏமாற்றி போடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பயமோ எந்த ஒரு சிக்கலோ அந்த சொர்க்கத்தில் கிடையாது. அதுல இன்பத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அடுத்த சைடு வந்து நரக வாழ்வு, அது துன்பங்களிலே ஆக ஒரு கஷ்டமான ஒரு துன்பம் தான் நரக வாழ்க்கை. அவ அதை பொறுத்தவரையில அது அல்லாஹு தஆலா அதிகமானவங்களுக்காக தயார் செய்து வச்சிருக்கேன். மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை கொண்டு நான் நரகத்திலே நிரப்புவேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அவ நரக வாழ்க்கையை பொறுத்தவரையில அதனுடைய நெருப்பினுடைய அந்த சூடு கூட இன்றைக்கு நாங்கள் மூட்டக்கூடிய நெருப்பை விட 70 மடங்கு அதிகமான அளவு சூட்டை உடைய வேற அதில் நிறைய வேதனைகள், விஷ ஜந்துக்கள் தீன்றது, அதே போல நரகவாசிகளுடைய அந்த புண்கள்லேருந்து வரக்கூடிய அந்த சீல்களை குடிக்கிறது, அது மாதிரி கொதிக்கக்கூடிய நீரை அவங்களுக்கு குடிக்கிறது கொடுக்கறது, இப்படி ஏகப்பட்ட வேதனைகள் அந்த நரகத்தில் இருக்கு. அப்ப அதுல ஒரு சிறிய அளவு நாங்கள் அந்த நரகத்தில் நுழைஞ்சா கூட இந்த உலகத்தில் வாழ்க்கையிலே வேலை இல்லைன்னு தான் போகும். எப்படித்தான் நாங்கள் இன்பமாக வாழ்ந்திருந்தாலும், எப்படித்தான் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாங்கள் கடத்தி இருந்தாலும், மறுமை நாளில் அல்லாஹு தஆலா நரகத்தில் ஒரு தாட்டு தான் தாட்டியிருக்கும், அதோட முழு இன்பமும் மறந்துட்டேன். அவர் ஒரு நல்ல உலகத்தில் அதிகமான இன்பத்தை அனுபவித்த ஒரு மனிதரை கூப்பிட்டு தான் அல்லாஹு தஆலா நரகத்தில் தாட்டி எடுக்க தாட்டி எடுத்து அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி, உலகத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் கடத்தினீங்களா, உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது மகிழ்ச்சிகள் நடந்திருக்கிறதா, எல்லாத்தையும் அல்லா கேட்கல. அவர் பதில் ஒரே ஒரு பதில் தான், எதுவுமே நடக்கவில்லை, எல்லாம் மறந்து போயிச்சு. ஒரு முறை நரகத்தில் தாட்டி எடுத்ததோடு எல்லா இன்பமும் அப்படியே மறந்து போச்சு. அதே போலதான் சொர்க்கத்திலே, சொர்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கையை நடத்தின ஒரு முஸ்லிம் அவரை போல ஒரு துன்பத்தை ஒரு சோதனையை அனுபவிச்சது யாருமே இல்லை. அப்படியான ஒரு ஆளை அல்லாஹ் கூப்பிட்டு, ஒரு முஸ்லிமான ஒரு ஆளை அல்லாஹ் கூப்பிட்டு சொர்க்கத்துக்குள்ள ஒரு முறை தாட்டி எடுக்கும் தாட்டி எடுத்து அல்லாஹு தஆலா கேட்ப வந்த அவர்ல, உங்களுக்கு உலக வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுதா, ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிங்களா என்று கேட்டதோட அவர்கள் பதில் என்னன்னு சொல்லி சொன்னால், எனக்கு எந்த கஷ்டமும் ஏற்பட்டதில்லை, எல்லா கஷ்டமும் மறந்து போயிட்டது, ஒரு முறை சொர்க்கத்தில் தாட்டி எடுத்துட்டோம். அந்த அளவு தான் சொர்க்க வாழ்க்கை பொறுத்தவரையில், அதே போல நரக வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. நல்லா இன்பமாக வாழ்ந்தவராளுக்கு நரகத்தில் ஒரு தாட்டை கூட தாக்கு பிடிக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டவராளுக்கு சொர்க்கத்தில் ஒரு தாட்டை கூட தாக்கு பிடிக்க. அப்ப அப்படிப்பட்ட சொர்க்கம் நரகத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. அப்ப இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹு தஆலா எங்கள்ல என்ன எதிர்பார்க்கிறான்னு சொல்லி சொன்னால், நாம் அவனுக்கு அடிபணிஞ்சு ஒரு உண்மையான முஸ்லிமாக அவனுடைய சரியான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல முறையில் அவனுக்கு அடிபணிஞ்சவங்களாக பயணிக்கிறோமா இல்லையாங்கிறதான் அல்லாஹு தஆலா எங்களை பார்த்துட்டு அவ எங்களை ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடிகளும், இந்த வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்லக்கூடிய ஒவ்வொரு காலப்பகுதியும் உண்மையிலே நாம் அல்லாஹுக்கு அடிபணிந்த ஒரு முஸ்லீமாக இருக்கிறோமா, நம்முடைய நிலப்பாடு எப்படி இருக்கிறது. இன்றைக்கு ஜும்மாவில் சொல்லப்பட்டது போல, திடீரென எங்களுக்கு மரணம் வந்தால் நாங்கள் உண்மையிலே சரியான ஒரு முஸ்லீமாக இருக்கிறோமா என்கிறத பற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் அடிக்கடி சிந்திக்க வேண்டியிருக்கோம். அப்போ இந்த தூய்மையான இஸ்லாம், அந்த தூய்மையான தீனை நாங்கள் ஒவ்வொருத்தரும் அடைஞ்சு கொள்ளணும், அதில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும், எங்களுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். இதைத்தான் அல்லாஹு தஆலா எங்களை எதிர்பார்க்கிறோம். இப்படி அல்லாஹு தஆலா எங்களை எதிர்பார்த்தாலும் எங்கள்ல அதிகமானவங்கள இது சாத்தியப்படாது. எங்கள அதிகமானவர்கள் மனிதர்கள்ல அதிகமானவர்களை பொறுத்த வரையில அவங்க சொர்க்கத்துக்குரிய அந்த வாழ்க்கை அடைய மாட்டாங்க. அவங்க நரகத்துக்குரிய வழி என்னன்னுதான் தேடி தேடி போவாங்க, அதுலதான் அவங்க ஈர்த்து கொள்வாங்க. அந்த நரகத்துக்குரிய அந்த வழியில தான் அவங்களுடைய முழு சிந்தனையும் முழு கவர்ச்சியும் அதுலதான். அதாலதான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை படைச்சிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்புறான்னு போயிட்டு சொர்க்கத்தை நீங்க பார்த்துட்டு வாங்க. அவ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க அருமையான ஒரு இடம். இந்த இடத்தை யாராவது கேள்விப்பட்டா, இந்த சொர்க்கத்தில் உள்ள இன்பங்களை யாராவது கேள்விப்பட்டால் அதுல யாருமே நுழையாம இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் திரும்ப என்ன செஞ்சான்னு சொல்லி சொன்னா, அந்த சுவனத்தை அடையணும்ல சில விதிகள், வெறுப்பான சில காரியங்கள், அதுகளை செஞ்சாதான் சுவனத்துக்குள்ள நுழையலாம் அப்படின்ற ஒரு வரையறை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி அதை படைச்சு திரும்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை எல்லாம் அனுப்புறப்ப போய் பாருங்க பார்த்துக்குவாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, பார்த்துட்டு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, உள்ளுக்க ஒத்தனும் போக மாட்டானோ அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன் அப்படின்னா. காரணம், அந்த வெறுப்பான விஷயங்களை செஞ்சு உள்ளுக்க போக போகிறதுக்கு அநேகமானவங்க விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை யாருமே இந்த சொர்க்கத்துக்குள் நுழையாம போயிருவாங்களோன்னு நான் பயப்படுகிறேன் அப்படின்னு நான் இப்படி நினைச்சேன். அதே போலதான் அல்லாஹு தஆலா நரகத்தை படைச்சா, நரகத்தை படைச்சதுக்கு பிறகும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை அனுப்பினா போயிட்டு நீங்க நரகத்தை பார்த்துக்கலாம். போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த நரகத்தை பத்தி யாராவது சரி கேள்விப்பட்டா இதுக்குள்ள ஒரு புள்ள கூட நுழையிறதுக்கு விரும்பாது. ஒரு மனுஷன் கூட இந்த நரகத்துக்குள்ள நுழையிறதுக்கு நான் விரும்பவே மாட்டான். அல்லாஹு தஆலா அடுத்தது என்ன செஞ்சான்னு சொல்லி சொன்னால், இந்த நரகத்தை சூழ மனிதன் ஆசைப்படக்கூடிய, மனிதனுடைய மனோ இச்சை விரும்பக்கூடிய சில விஷயங்களை அல்லாஹு தஆலா அதில் ஏற்படுத்தி விட்டு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்னு சொன்னால், இப்போ போயிட்டு பார்த்துக்குவாங்கன்னு சொன்னான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவ போயிட்டு பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, இந்த நரகத்துக்குள்ள அவ்வளவு பேரும் போயிட்டு விழுந்துருவாங்களோ அப்படின்னு எனக்கு பயமாயிருக்குது அப்படின்னா. அவ சுவர்க்கம் நரகத்தை பொறுத்தவரையில் சுவர்க்கம் வெறுப்பான விஷயங்களை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது. அதால் அதிகமானவங்களுக்கு இந்த வெறுப்புகளை தாண்டி இந்த சூழப்பட்ட விஷயங்களை சரியாக செஞ்சு அந்த சொர்க்கத்தில் நுழையிறதுக்குரிய அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. அதே நேரத்தில் நரகத்தை பொறுத்தவரையில் அது எவ்வளவுதான் கடுமையான ஒரு வேதனையாக இருந்தாலும், அந்த நரகத்தை பொறுத்தவரையில் அதை சூழ விருப்பமான விஷயங்கள் இருக்கிறதுனால எல்லா மனிதர்களும் அதை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் இருக்குங்கிறது இந்த செய்திகளின் ஊடாக நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கு. அவை இந்த நிலைப்பாட்டைத்தான் வந்து நாங்கள் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் இஸ்லாம் கடந்து வரக்கூடிய அந்த பாதைகளை பார்க்குற நேரம் எங்களால் விளங்க முடியும். ஒவ்வொரு நபிமார்கள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இந்த சத்திய இஸ்லாத்தை கொண்டு வந்த ஒவ்வொரு நபிமார்களும் இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் மக்கள நிலைப்பாடு எப்படி இருந்திருந்தால், அதற்கு முரணான ஒரு அமைப்பில், அதை எதிர்க்கக்கூடிய அமைப்பில், அதனை கண்டிக்கக்கூடிய அமைப்பில், அதனை தங்களுடைய ஊர்ல வச்சுட்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி அவங்க அதனை முழுமையாக வெறுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சத்தியம் இருந்து. இது நான் ஒவ்வொரு நபிமார்களுடைய அந்த வரலாறுகள், குர்ஆன்ல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த செய்திகள், அதுகளை நாங்கள் சரியா பார்க்கறதின் ஊடாக அந்த விஷயங்களை எங்களால் விளங்கி கொள்ள முடியும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், முதல் நபி, முதல் தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி. அதுக்கு பிறகு வந்த முதல் நபியாகவும் தூதராகவும் வந்தது யாருன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். வழிகேடு உருவாகின புதுசு. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து வாராங்க, வந்து மக்களுக்கு மத்தியில அழைப்பு கொடுக்குறாங்க, தூய்மையான இஸ்லாத்தை அவங்களுக்கு மத்தியில சொல்றாங்க. என்ன நடந்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அழைப்பு? சுற்றி இருந்தவங்க ஏற்றுக்கொண்டாங்களா? சரியான அங்கீகாரம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடைச்சுதா அந்த சமூகத்தால? கிடைக்க எந்த அளவுக்குண்டால் அவங்கள மனைவி கூட அவங்க கொண்டு வந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளு, அவங்களோட மகன் கூட அவங்க கொண்டு வந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள நிராகரிச்சாங்க. சாதாரணமா நம்மளை போல வந்து ஒரு 50-20-30 வருஷம் சொன்ன ஆள் இல்ல அவங்க. அவங்க 950 வருஷம் அவங்களோட சமூகத்தின அழைப்பு கொடுத்தாங்க. எப்படி அழைப்பு கொடுத்தாங்க? ரகசியமா வேணுமா? ரகசியமா. பகிரங்கமா வேணுமா? பகிரங்கமா சொன்னாங்க. மென்மையா சொல்லணுமா? மென்மையா சொன்னாங்க. அதட்டி சொல்லணுமா? சொன்னாங்க. நன்மாராயம் சொல்லி சொல்லணுமா? சொன்னாங்க. எச்சரித்து சொல்லணுமா? எல்லா வகையிலையும் சொன்னாங்க. 950 வருஷம் தன்னுடைய சமூகத்தோடு இருந்து அந்த தவா பணியில நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈடுபட்டார். அப்ப இது வழிகேடுகள் ஆரம்பிச்ச புதுசு. மக்கள் எல்லாம் ஆரம்பத்தில் ஒரு கூட்டமாக இருந்து சரியான முறையில் இருந்து வழிகட்ட ஆரம்பம். அவன் முதல் அந்த காலப்பகுதியிலேயே அந்த நபியினுடைய அந்த தாவத் சரியா ஏற்றுக்கொள்ளப்படையும் அந்த மக்களால் நிராகரிக்கப்பட்டது. அதனாலதான் அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் சொன்னான், வமா ஆமனமாஹு இல்லா கலீல். சூரத்து ஹூதில் 40வது வசனம். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஈமான் கொள்ளவில்லை மிக சொற்பமானவர்களை தவிர, மிக குறைஞ்சவங்க தான் அந்த அவங்களை அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள. அந்த குறைஞ்சவங்களும் நல்ல இடத்துல உள்ளாக்கலா, நல்ல படிச்ச, நல்ல வந்து வசதிகள் உள்ள, நல்ல பெரிய பெரிய பதவிகள்ல இருக்கக்கூடியவங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அர்தலூன், மிக தாழ்ந்தவர்கள், அன்றாடம் கூலி வேலை செய்யக்கூடியவங்க, சரியா படிக்காதவங்க, அவங்க தான் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாங்க. படித்தவங்களால அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, வசதி படைத்தவங்களால் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே போல சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவங்களால் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க இது வந்து ஒரு இழிவானவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு கொள்கையாகத்தான் பார்த்தாங்க. வாழ தெரியாதவங்க, வாழ்க்கையை சரியாக அனுபவிக்க தெரியாதவங்க பின்பற்றக்கூடிய ஒரு கொள்கையாகத்தான் இந்த மார்க்கத்தை அவங்க பார்த்ததுனால அவங்களால அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உங்கள்கிட்ட வாயை திறந்து சொன்னாங்க, உங்களை யார் பின்பற்றுது? எங்கள்கிட்ட கூலி வேலை செய்கிறாங்களா? உங்களை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. மிக மிக இழிவான நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் உங்களை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுவும் கொஞ்ச பேர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்க இவங்க எல்லாரையும் விரட்டுங்க, இந்த இழிவானவங்களை இந்த தாழ்ந்தவங்களை நீங்க விரட்டுங்க, நாங்கள் உங்களோட வாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது நடக்காது, செய்யலை. ஏன்? அவங்க தக்வாவோட ஈமானோட இந்த கொள்கையை ஏற்றிருக்கிறவங்க. சமூக பார்வையில் வந்து அவங்க அதாவது அந்தஸ்து குறைந்தவங்களாக இருக்கலாம், மக்களுடைய பார்வையில் வந்து அவங்க தாழ்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹு தாலாவுடைய பார்வையில் இவங்க உயர்ந்தவங்க. இவங்களை நான் விரட்டினால் அல்லாஹு தாலா என்ன குறிப்பான்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னாங்க. அப்ப மிக குறைவானவர்கள் தான், அதுவும் மிக தாழ்ந்தவர்கள் தான் அவங்களோட கொள்கையை, அந்த தூய்மையான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இவர்கள் யார் என்று சொல்லி சொன்னால், வழிகேடு ஆரம்பித்த புதிதிலே உள்ள சமுதாயத்தினர் தான் இவர். அப்ப அவங்களோட நிலைமையே இந்த அளவு இருக்குமாக இருந்தார். எங்கட காலப்பகுதிகளை நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. அவ ஒரு நபியாக இருந்துட்டு இத்தனை வருஷம் சட்டம் போட்டு அவங்களோட மனைவி கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை, மகன் கூட இஸ்லாத்தை தருவே இல்லை. இதுதான் அல்லாஹு தஆலாவினுடைய இந்த சத்தியத்தினுடைய வழிமுறை. இப்ப இதை எங்களுடைய மனங்கள்ல நாங்கள் சரியா ஆழமாக பதிஞ்சு வச்சுக்கொள்ளோம். சத்தியம் உண்டாப்புல எல்லாருக்கும் விளங்கும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்வாங்க, எல்லாரும் என்ன வரவேற்பாங்க, எல்லாருக்கும் விளங்கும் தானே, சத்தியம்டா படாம இருக்குமா அப்படின்றெல்லாம் நாங்கள் சிந்திக்க இயலாது என்றால் இஸ்லாத்தினுடைய அந்த வழிமுறை. அதே போல் அதற்கு பிறகு வந்த பல நபிமார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமுதாயத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, கொஞ்சம் பேரை மட்டும் ஈமான் கொண்டவங்களை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாரையும் நல்லா அழிச்சிட்டான். அவங்க ஈமான் கொள்ள அந்த கொஞ்சம் பேருடைய பரம்பரை தான் இப்ப நாம இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் அல்லாஹு தஆலா அந்த வெள்ளத்தில் அவங்களை அழிச்சிட்டான். அவ அந்த பரம்பரையில வந்தவங்களா அவசியம் ஒழுங்கா இருந்தாங்களான்னு கேட்டா இல்லை. கொஞ்ச நாள் போக்கல அவங்களும் கொள்கையில கடம்புரண்டாங்க, சரியான இஸ்லாத்தை வந்து அவங்களும் பின்பற்ற இல்லை. அடுத்ததாக அல்லாஹு தஆலா இன்னொரு நபியை அனுப்பினான். அப்ப அந்த நபிய அனுப்புற நேரம் அதே புறக்கணிப்பு, அதே நிராகரிப்பு, அதே வித்தியாசமான இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த தன்மைகள் இதெல்லாம் இருந்ததுங்கிறது அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல எங்களுக்கு சொல்லி காட்டு. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபி இவங்க உங்களை பொய்ப்பிக்கிறாங்களாக இருந்தால் நீங்க ஒன்றும் மனமுடைஞ்சு போயிடாதீங்க. இந்த மாதிரி தூதர் வரக்குள்ள உங்களை மட்டும் பொய்ப்பிக்க இல்லை, இதுக்கு முன்னுக்கும் வாழ்ந்த எத்தனையோ நபிமார்கள் அவர்களும் பொய்ப்பிக்கப்பட்டுதான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா நபிக்கு ஆறுதல் சொன்னார். நபி கவலைப்பட்டார், பல அல்லாஹ் கபாஹன் நஃப்ஸகால ஆசாரிகம் இல்லம் யூம்பினு பிஹாதல் ஹதீஸ் யாசப்பா. அல்லாவே சொன்ன நபியே, நீங்க கொண்டு வந்த இந்த செய்தியை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக கவலையினால் நீங்க உங்களையே அழிச்சு கொள்வீங்க போல அப்படின்னு அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொன்னார். அவ அந்த அளவு நபி கவலைப்பட்டாங்க. அவ அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் அல்லாஹு தஆலா சொன்னான், நபியே உங்களை மட்டும் இந்த சமுதாயங்கள் பொய்ப்பிக்கிறது இல்லை, இதுக்கு முன்னுக்கு எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், அந்த நபிமார்களும் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொன்னான். நூஹுடைய சமுதாயம் பொய்ப்பிச்சாங்க, அதே போல ஆதி சமுதாயம் பொய்ப்பிச்சாங்க, சமூக சமுதாயம், அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம், மதியன் வாசிகள், அதே போல மூசா பொய்ப்பிக்கப்பட்டாங்க. அப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா அப்படியே தொடரா சொல்லிட்டுவாங்க. நீங்க மட்டும் என்ன பொய்ப்பிக்கப்படுற மாதிரி நீங்க கவலைப்படவானா, என்ன இவ்வளவு உண்மையான செய்தியை நாம் கொண்டு வந்து கொடுக்குறோம், ஆனால் வந்து இந்த மாதிரி பொய்ப்பிக்கிறாங்களே புறக்கணிச்சு போறாங்களேன்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு முன்னுக்கு வந்து எத்தனையோ நபிமார்கள் அவங்க பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அப்படி அப்படி பொய்ப்பித்தவர்களில் அதிகமானவர்களை நாங்கள் என்ன செஞ்சோம், அழிச்சோம். அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணை கொடுத்தோம், நீங்க ஏற்றுக்கொள்ளணும், இந்த கொள்கை சரியான இந்த தீனுக்குள்ள நீங்க நுழையணும்னு நாங்கள் கொடுத்தோம். ஆனா எதையும் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. பல அற்புதங்களை நாங்கள் அவங்களுக்கு காட்டினோம் அந்த நபிமார்களின் ஊடாக, அந்த எந்த ஒரு விடயங்களையும் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்களுக்கு எப்படி தண்டனை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னார். பக்க ஐயின் மின் கரியத்தின் அகலக்குனாக வகைய காலிமா, எத்தனையோ ஊரார்களை அவர்கள் அநியாயம் செய்ததன் காரணமாக, பிழையான முறையிலே அவர்கள் நடந்ததன் காரணமாக அவர்களை நாங்கள் அழித்திருக்கிறோம். அவர்களுடைய ஊர்கள் எல்லாம் கரைமட்டமாக ஆகியிருக்கின்றன அப்படின்னு அல்லாஹு தஆலா சொன்னார். எத்தனையோ மாளிகைகள் கைவிடப்பட்டிருக்கிறது, அதே போல எத்தனையோ பாலடைந்த கிணறுகள் இருக்கிறது, எத்தனையோ பாலடைந்த ஊர்கள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தினுடைய 42வது வசனத்தில் இருந்து 45வது வசனங்கள் வரைக்கும் சொல்லுங்க. அப்ப இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைமை. இஸ்லாம் கடந்து வரக்கூடிய அந்த பாதை அவ இந்த இதை நாங்க சரியா புரிந்து கொண்டால், இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துக்கு என்ன நிலைமை வந்திருக்கிறதுங்கிறது எங்களை நேசவலைப்படும். வேற நாங்க அங்கே தூரம் போகவில்லை. குர்ஆன சரியா நாங்க பார்த்தால் ஒவ்வொரு நபிமாரும் வந்து எதிர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு, அந்த நபிமாரை கொஞ்சமானவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு, அந்த கொஞ்சமானவங்களும் நிலையாக கொஞ்ச நாள் தான் வந்தவங்க அந்த இஸ்லாத்தை பின்பற்றினாங்க, வெளிய குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு பரம்பரைகள் மாறுகின்ற போது அவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சந்ததிகள் அந்த இஸ்லாத்தை தவறவிடக்கூடிய அந்த நிலைமைகள், இது எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெளிவாக குர்ஆன்ல எடுத்துக்காட்டும். அவ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு படிப்பினை. அப்ப முதல் கட்டமாக இந்த இஸ்லாம் கடந்து வந்த ஒரு பாதை சம்பந்தமாக நாம சுருக்கமாக பார்த்துக்கிட்டோம். அவ இஸ்லாத்தினுடைய அந்த நிலைமை இதுதான். அப்ப அல்லாஹு தஆலாவுடைய வாக்குறுதி என்ன? ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாஸ் அஜ்மாஈன், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறது. அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கும், அந்த வாக்குறுதிக்குள்ள நாம் சிக்கிவிட்டக்கூடாது. அந்த எல்லாரையும் கொண்டு நரகத்தில் நிரப்புவேன் அல்லாஹ் தஆலா சொல்றானே, அதுக்குள்ளுக்க நான் ஆகிடக்கூடாது, ஒரு நிமிஷம் கூட ஆகிடக்கூடாது, ஒரு கொஞ்ச நேரம் கூட நரகத்துல நாங்க நுழைஞ்சிட்டு திரும்பி வந்துடக்கூடாது. அதே போல அந்த நரகத்துல ஒரு சின்ன தண்டனை கூட நாங்க அனுபவிச்சிடக்கூடாது. அதை தாங்கக்கூடிய சக்தி எங்கள்ல யாருக்குமே. அபு தாலிப் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக பாடுபட்ட ஒரு மனிதன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாதுகாக்கணும், மார்க்கத்தை பாதுகாக்கணும்ன்ற ஏதோ ஒரு நோக்கத்தில் அவர் வந்து பல தியாகங்களை செய்தார். முழு பேரும் எதிர்த்து வந்தாலும் அவங்களால ஒன்றும் செய்ய இல்லாம பிரித்து அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் அவ்வளவு ஒரு கேடயமாக நபித்திருந்தார். மக்காவில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்க? 3 வருஷம் தடை போட்டாங்க. அவங்கள கொள்கை, அவங்கள ஒரு கொள்கைக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் நபிக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் 3 வருஷம் தடை. யாரும் திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடாது, யாரும் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கக்கூடாது, யாரும் இவங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடாது, வெளியிலிருந்து யாரும் வந்து இவங்களுக்கு எந்த பொருளையும் கொடுக்கக்கூடாது. அவ எந்த அளவுக்குன்னா அவங்க ஒரு ஓடை பக்கம் ஒதுங்கி, அந்த ஓடைக்கு பேரே வாதி அபு தாலிப், அபு தாலிபுடைய வாடை இந்த ஓடை அப்படி அந்த ஓடைக்கு ஒதுங்கினாங்க. ஒதுங்கி அந்த இலை கொலைகளை சாப்பிட்டாங்க. அவ அந்த அளவு நபியோட பொறுமையாக இருந்தவரான். ஆனால் அந்த சரியான தீனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்க இவ்வளவு உதவி செஞ்சீங்கிறதுக்காக வேண்டிய எல்லா விடையில அவங்களுக்கு நரகத்தில் ஆக குறைஞ்ச ஒரு தண்டனை கொடுக்கப்படுது, அதுதான் நெருப்பினால் உள்ள செருப்பு. அந்த நெருப்பினால் உள்ள செருப்பை அவங்க போட்டி இழிப்பாங்கன்னு வருது மறுமை நாளில். அதன் மூலமாக அவங்களுடைய மூளை வலிந்து ஓடும் சொல்லலாறு சொன்னாங்க. அப்ப நரகத்தில் ஒரு சிறிய ஒரு தண்டனையாக இருந்தாலும் எங்களால் அதை பார்க்கவும் முடியாது, தாங்கவும் முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியது, தீர்மானிக்கக்கூடிய சக்தி என்னென்றால் அந்த தூய்மையான இஸ்லாம், அல்லாஹு தஆலாவுடைய அந்த தூய்மையான மார்க்கம். என்னதான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் சோதனைகள் அனுபவித்தாலும், எவ்வளவுதான் தியாகம் செஞ்சாலும்,
அந்த மார்க்கத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் கள்ள கடிச்சிட்டு பொறுமையாக நாங்கள் நடத்திருக்கிறோம். இதை முதல் நாள் உபதேசமாக செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த எங்களுடைய பாட வகுப்புகளில் இந்த தூய்மையான தீனை பற்றிய பல விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒருத்தரும் பார்ப்போம். இப்போ இந்த தூய்மையான தீனில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் உறுதியாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் தாலா எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தோப்பிச்சு